இந்த அதிசயமான ஜபத்தில் அஞ்சு விண்ணப்பங்களை நம்ம முடிச்சிட்டோம். எவ்வளவு ஒரு பாக்கியமான ஒரு ஒரு ஸ்டடி. எனக்கு ரொம்ப என்னுடைய ஜப வாழ்க்கைய மறுரூபம் படுத்தும்படிக்கு இந்த ஜபம் எனக்கு உதவி இருக்கு. நான் நம்புற உங்களுக்கும் அது பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க பண்ற ஜபத்தையும் பல விதத்தில் அது மாற்றி அமைத்திருக்கோம்னு நான் நம்புறேன். இது ஆரம்பிக்கும் போதே பிதாவுடைய பாதத்திலிருந்து ஆரம்பிக்கிற பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்தி போற்றி அவரை ஆராதிச்சு அவரை மகிமைப்படுத்தணும்ன்றதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டு அதுக்காகத்தான் நாம் படைக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து அவரை மகிமைப்படுத்த முன் வருகிறோம். அவர் மகிமைப்படுகிற ஒரே விதம், அந்த பாவ உலகத்தில் அவர் மகிமைப்படுகிற ஒரே விதம் வந்து அவருடைய ராஜ்யம் வருவதனால். அவருடைய ராஜ்யம் வருவது வந்து அவருடைய சித்தம் பரலோகத்தில் எப்படி செய்யப்படுறதோ அந்த மாதிரி பூமியில் செய்யப்படுவதனால். அது எப்பதான் நடக்க போகுது, எப்பதான் நடக்க போகுது? நம்ம உலகத்தில் அப்படியா இருக்கு, யோசிச்சு பாருங்களேன். நம்ம உலகத்தில் பார்த்தோம்னா எவ்வளோ ஒரு அலங்கோலமா இருக்கு எல்லாமே. ஒரு அரசியல் சூழ்நிலை எடுத்து பார்த்தோம்னா பயங்கர அலங்கோலம். ஒவ்வொரு ஸ்டேட்டும் அலங்கோலமா இருக்கு. இப்போ ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கிறது வந்து தமிழ்நாடு நியூஸ் தான் இல்லைங்களா? எல்லாரும் மூவிஸ் எல்லாம் பாக்குறத விட்டுட்டாங்க. எல்லாரும் தமிழ்நாடு எல்லாம், அதுல காமெடி இருக்குது, அதுல டிசப்ஷன் ஏமாற்றம் இருக்கு, கிரைம் இருக்குது, எல்லாம் ஜெயிலுக்கு போறாங்க, அதை பண்றாங்க, என்னன்னவோ சீன்ஸ் வருது இல்லைங்களா? மூவிஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்போ அரசியல் பயங்கர தீவிரமா இருக்கு அந்த பக்கம். அப்படி ஏன் நம்ம ஊர்லயும் இங்க பெரிய டிராமா ஆயிட்டு இருக்கு? எடியூரப்பா சொல்றாரு சித்தராமையா வந்து 1000 கோடி கொடுத்தாரு, சென்ட்ரலுக்கு கொடுத்தாரு, 100 கோடி அவங்களுக்கு கொடுத்தாரு, இவங்களுக்கு கொடுத்தாருன்னு ரெக்கார்டு பண்ணி நான் கொடுக்கல நீ கொடுக்கல அப்படின்னு ஒரே அராஜகம் இங்க. அது பாக்குறோம், பயங்கரமான ஒரு விதம். ஏன் இப்படி லோக்கல்ல தான் இப்படின்னா இன்டர்நேஷனல்லயும் ஒழுங்கு இல்ல, இன்டர்நேஷனல்லயும் ஒழுங்கு இல்ல. யாரோ ஒரு முரடன ஒரு பயங்கரமான பெருமை பிடிச்சவனை எடுத்துட்டு போய் டாப்ல, உலக டாப்ல வைக்கிற மாதிரி அமெரிக்கா பிரசிடண்டா செலக்ட் பண்ணி வச்சியாச்சு. இப்ப வச்சு ஆயிட்டவன அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி 1 மாசம் ஆச்சு. அலங்கோல அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன நடக்குதுன்னு தெரியல. பெருமை பிடிச்சு போய் 70 நிமிஷம் எல்லா ரிப்போர்ட்டர் கிட்ட பதில் கொடுக்கணும்னு நான் யாருக்கு பதில் கொடுக்கணும்? சுப்ரீம் கோர்ட்டை விட இவர் பெருசு, மக்களை விட இவர் பெருசு. எல்லாரையும் திட்டுறது, எல்லாரையும் பிடிச்சு பிடிச்சு திட்டுறாரு, திட்டி அப்படி ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் பாருங்களேன். ஒரு பெண்கள் பெருமை பிடிச்சு போய் ஏன் அப்படித்தான் அரசியல் இருக்குதுன்னா கார்பரேட் உலகத்தில் எடுத்து பாருங்களேன். கார்பரேட் உலகம் கம்பெனிஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அங்கேயும் பெரிய பிரச்சனைகள். இன்ஃபோசிஸ் நம்ம நாட்டையே பெருமைப்படுத்தின ஒரு கம்பெனி பார்த்தோம்னா அந்த சிஇஓ வந்து பெரிய அதை செஞ்சாரு, தப்பு செஞ்சாருன்னு அவர் மேல பெரிய பிரச்சனை. சாம்சங் குளோபல்ல எல்லாரும் தெரிஞ்சது. அந்த சாம்சங் ஓனருடைய மகன் அந்த கம்பெனியை நடத்திட்டு இருக்கவன் எவ்வளோ மில்லியன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு லஞ்சத்தை கொடுத்து இது பண்ணான், அவனு ஜெயில பிடிச்சு போட்டாங்க முந்தாண்டி. அதே மாதிரி ஒவ்வொரு விதத்திலையும் பார்த்தோம்னா இதெல்லாம் தலைவருங்க தலைங்க எல்லாரும் பார்க்கக்கூடிய மனிதர்களே இப்படி இருந்தாங்கன்னா மக்களுடைய நிலைமை கேட்கவே வேணாம், வாலிபர்களுடைய நிலைமை அதை விட கேட்க வேணாம். எவ்வளவு மோசமா இருக்கும் உலகம் யோசிச்சு பாருங்களா? அதெல்லாம் பார்த்தா நமக்கு வெறுத்து போகுது. ஐயோ என்ன உலகம்! ஒரு பெரிய ஜெனரேஷன் எழும்பிக்கிட்டு இருக்கு தெரியுமா? ஒரு சோதம் குமாரா ஜெனரேஷன் எழும்பிக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய எதிர்காலம்னா என்ன ஆக போகுது யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய திருட்டுத்தனம், திருடனுங்க பெங்களூர்ல ரொம்ப திருடனுங்க குவிஞ்சிருக்கிறாங்களா, ரொம்ப ரவுடிஸ் குவிஞ்சிருக்காங்க எல்லா ஊர்லயும். பெரிய கூட்டம் வரப்போற ஜெனரேஷன், இந்த மாதிரி தலைவர்களை பார்த்து வரப்போற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எப்படி இருக்கும்னு உன்னால யோசிக்க முடியுமா? ரொம்ப பயங்கரமான வாலிபர்களுடைய நிலைமை பயங்கரமா போயிருது. இதெல்லாம் பாக்குற நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே நம்ம பெருமூச்சோடு பார்த்து இந்த உலகத்தை வெறுத்து போய் எப்ப ஆண்டவரே உன் ராஜ்யம் வரும் அப்படித்தான் நமக்கு வரணும் இல்லைங்களா? இது வி டோன்ட் லைக் திஸ். அருவெறுப்பான ஒரு உலகம், அசிங்கமான ஒரு உலகம், எதுவுமே சரியில்லாத ஒரு உலகம். அவர் ராஜ்யம் தாங்க, அதை பார்க்கணுமே, அந்த அதிசயத்தை பார்க்கணுமே, அந்த ராஜ்யம் வரணும் ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு அது நம்ம பெருமூச்சு அதிகப்படணும். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நியூஸை பார்க்கும்போது தாங்க நமக்கு வரணும். நம்ம வாழ்க்கை நோக்கமே இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதுல. உங்களுடைய ராஜ்யம் வரணும் ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யம் வரணும், உங்க சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியில் செய்யப்படணும். அவருடைய சித்தம் எல்லா இடத்திலையும் உடைக்கப்படுது, அலங்கோலப்படுது, அவருடைய நாமம் தூஷணப்படப்படுது எல்லா இடத்துலயும். பாருங்களேன், ஒவ்வொரு ஊரை பார்த்து, ஒவ்வொரு நாடை பார்த்து, அரசியல் பார்த்து சிரிக்கிற மாதிரி உலகம் ஆயிடுச்சு. அதை பார்த்து நம்ம அப்படி பெருமூச்சோடு ஜெபம் பண்றோம், உங்களுடைய ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றோம். அது முடிச்சு அந்த மகிமையின் சிந்தனைகள்லாம் விட்டு நம்ம இப்போ நம்ம அனுதின அனுபவத்துக்கு வரும். அனுதின அனுபவத்துக்கு வரும்போது நம்முடைய சகல விதமான சரீர ஆத்ம தேவைகளுக்கு ஆண்டவர் மேல சார்ந்திருக்கிறத நம்ம அறிக்கையிடும். முதலாவது, ஒரு ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துறபடி ஒரு கிராண்ட் லைஃப் நம்ம வாழணும்னா நமக்கு தேவையானது மூணே காரியம்தான். தேவனை மகிமைப்படுத்தும்படி வாழணும்ன்றதுக்கு நமக்கு தேவை என்ன? மூணே காரியம் தான். பாருங்களேன், அருமையாக அந்த ஜபத்தில் போட்டிருக்கிறத பாக்கிறோம். நம்மளுடைய நிகழ்காரிய தேவை என்ன? எங்களுக்கு இன்று தேவையான எங்களுடைய அப்பத்தை தார். நம்முடைய கடந்த கால தேவை என்ன? எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய கடன்களை நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை மன்னியும். நம்முடைய எதிர்கால தேவை என்ன? என் வாழ்க்கையில எதிர்காலத்தில் என்ன வந்தாலும் என்ன போனாலும் சரி, ஆண்டவரே நான் சோதனைக்குட்படாத படிக்க என்னை காத்துக்கொள்ளும், சோதனையில விழுந்து உம்மை விட்டு போகாத படிக்க என்னை காத்துக்கொள்ளும். அந்த மாதிரி நம்முடைய சரீரம், நம்முடைய மனப்பிரகாரமான தேவைகள், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் தேவைகள் மூணே தான். அந்த மூணு அழகா போட்டிருக்க, நம்ம நிகழ்காரியம், கடந்த காலியம், எதிர்கால தேவைகள் மூணே தான். அந்த சின்ன ஜபத்தில் அது எல்லாமே உள்ளடக்கி இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். கடந்த சில வாரங்களாக நாம் இந்த அஞ்சாவது பெட்டிஷன், ரொம்ப முக்கியமான பெட்டிஷன் நம்ம படிச்சு வந்திருக்கிறோம். அது முக்கியன்றதை நம்ம எல்லோரும் உணர்றோம். எங்கள் கடன்களை மன்னியும் ஆண்டவருடைய எல்லையற்ற ஞானம் அந்த ஒவ்வொரு பெட்டிஷன்லயும் நம்ம பார்க்கலாம். இதுல பாருங்களேன், நம்ம எல்லோரையும் பாவிகளாக நம்மளை குற்றப்படுத்துகிற ஒரு பெட்டிஷன் இல்லைங்களா? யாருமே அந்த மெசேஜ்ல குற்றப்படாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லணும். நம்ம எல்லாருமே குற்றப்படுத்தி இருக்கிறது. நம்ம பாவங்களை தெளிவாக பார்க்க உதவி இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாரும் பாவ அறிக்கை செய்யாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பாத்தீங்களா, ஆதா மாதிரி நம்ம எல்லாம் ரொம்ப பெரிய மாஸ்டர்ஸ் பிளேம் பண்றது இல்ல மத்தவங்கள. ஏன் தெரியுமா இப்படி இருக்க? என் புருஷன் இப்படி இருக்கிறதுனால தான் நான் இப்படி இருக்கிறேன். ஏன் தெரியுமா இப்படி இருக்கேன்? என் பொண்டாட்டி ஒழுங்கா இருந்தா நான் ஏங்க இப்படி எல்லாம் பேச போறேன்? என் பிள்ளைங்க இப்படி இருந்தா நாங்க ஏன் பேச போறேன்? அப்படி இப்படின்னு மத்தவங்களை பிளேம் பண்ணி நம்ம பெரிய யோக்கிய மாதிரி நம்மளுக்கு காமிச்சுக்கிறது தான் நம்மளுடைய பொழப்பே. யோசிச்சு பாருங்களேன், மத்தவங்களை நம்ம ஏன் நம்ம பாவத்தை பாவமா பாக்காத காரணமே மத்தவங்களை பிளேம் பண்றதுனால தான். உள்ள எப்படி இருக்கிறதுனால தான் இப்படி இருக்கிறேன் அப்படி எப்படின்னு காசூழ்நில அது இதுன்னு சொல்லிடுறான். ஆனா இந்த இது வந்து அவருடைய ஞானம், நீ மற்றவர்கள் உனக்கு என்ன செஞ்சாலும் நீ அவர்களை மன்னிக்கணும் அப்படின்னு வந்துட்ட பிறகு நம்மளை கழுத்துல பிடிச்ச மாதிரி ஆகுது. என்ன இன்னுமே நம்ம பிளேம் பண்ண முடியாது. சரி, அவளை செஞ்சுட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி நடந்துட்டாங்கன்னா நீ அவர்களை மன்னித்தியா? மன்னிச்சியா? நீ மன்னிச்சிருந்தா நீ இப்படி நடந்திருக்க மாட்டே இல்லைங்களா? உன் பாவத்தை பாரு முதல்ல, உன் தப்ப பாரு முதல்ல, நம்மளுக்கு எடுத்து காட்டுற மாதிரி நம்ம பாவங்களை பார்க்காத நம்முடைய சீகட்ட இதயத்தை பார்க்க தவிர்க்கிற மனிதர்களுக்கு இந்த ஜபம் வந்து நம்முடைய முக்கியமான கடமை. மற்றவர்களை நாம் மன்னிக்கிறோம், அது வந்து நம்முடைய பாவங்களுக்கு எந்த சாக்குப்போக்கும் சொல்ல முடியாம போகுது இல்லைங்களா? ஏன் அதை செஞ்ச? ஏன் எப்படி நடந்துகிட்ட? பாருங்க அவங்க எப்படி செஞ்சாங்க, பாருங்க இந்த எப்படி செஞ்சாங்கன்னா நீ மன்னிச்சியா அப்படின்ற பெரிய சத்தியம் நம்ம ஒவ்வொரு நாளும் படிச்சோம் முடிச்சோன்ற மாதிரி இல்லாம அந்த ஜபத்தை நம்ம ரெகுலரா பண்ணணும். பண்ணும் போது அழமா அதை சிந்திச்சு நம்ம மற்றவர்களோடு எப்படி நடந்துக்கிறோம், இன்னைக்கு நான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத சிந்திச்சு தான் நடக்கணும். தியானிச்சு ஆழமா சிந்திச்சு அதை நம்ம நடந்தோம்னா நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையே ஒரு சமாதானத்தின் சமுத்திரமா மாறிப்போம். எவ்வளவு சமாதானமா வாழ முடியும்? எந்த சூழல் பாக்கியம், பாக்கியவான். பாக்கியவான்னா என்ன? இந்த உலகத்துல எந்த மனிதர்களோ எந்த பொருளோ எந்த சூழ்நிலையும் என் உள்ளுக்குள்ள இருக்கிற சமாதானத்தை தொடவே முடியாத வாழ்றவங்க தான் பாக்கியவான்க. அந்த மாதிரி எப்படி வாழ முடியும்? மற்றவர்களை மன்னிச்சு என்ன நீ தொட முடியாது, சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிம்மதியை நீங்க தொட முடியாது அப்படின்னு வாழ்றவங்க தான் பாக்கியவான்கள். எதுவுமே என்ன தொட முடியாது. இப்பெல்லாம் சொல்றாங்க ஐரன் உமன், ஐரன் லேடி அப்படி எல்லாம், அவங்க இல்ல ஐரன் லேடி, பாக்கியவான்கள். இந்த பாக்கியம் இருக்கிறவங்க தான் பாருங்களேன். ரொம்ப கஷ்டம் நான் சொல்றேன், இதை நம்ம சில நேரங்களில் சிரிச்சுக்கிட்டுடோ ஜோக்கா கூட சொல்லி இருக்கிறேன். ஆனா இது ரொம்ப கஷ்டமான கிருபை, ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். அனுபவத்துல நம்ம மன்னிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான கிருபை. சில நேரங்களில் ரத்த சாட்சியா கூட நம்ம மறைச்சிடலாம். ஆனா நமக்கு தீங்கு செய்யறவங்கள நம்ம மன்னிக்கிறோம்னா கடவுளுடைய பெரிய கிருபை வேணும் அதை செய்யறதுக்கு. வெரி டிஃபிகல்ட் தான், ரொம்ப டிஃபிகல்ட். பாருங்களா, அதோ ரொம்ப விசேஷமாக நம்மளுக்கு ரொம்ப நெருங்கியவங்க, நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க நமக்கு ஒரு தீங்கு செய்யும் போது நம்மளால தாங்கவே தலைய வெடிச்சிடற மாதிரி ஆகுதுதான். ஐயோ இப்படி பண்றாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம மனசே உடஞ்சுதான் போகுது. ரொம்ப ஹர்ட்ஃபுல், ரொம்ப பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனா அந்த அனுபவம் நமக்கு பெரிய ஞானத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த பெயின்ஃபுல் நமக்கு தேவை, அந்த பெயின் நமக்கு தேவை. எப்படி அதை அனுபவிச்சவர்கள் பாருங்களேன், ரொம்ப பெயின்ஃபுல் தான், ஆனா அதை அனுபவிச்சவர்கள் நம்ம மற்றவங்க நமக்கு செய்யற வேதனை இவ்வளவு துக்கம் எனக்கு கொடுக்குதே, நான் சாதாரண பாவி மனுஷன், ஆனா நான் செய்யற பாவம் அந்த பாவமே இல்லாத கடவுளுக்கு எவ்வளவு வேதனை கொடுக்கோன்னு உணர்த்துறது அந்த அனுபவம் தான். இல்ல பாவத்தை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்குவோம், பாவம் மன்னிப்பு ரொம்ப சாதாரணமா எடுத்துக்குவோம். ஆண்டவர் இந்த உலகத்திலேயே என்ன அதிகமா நேசிக்கிறவர் அவரு, இந்த உலகத்திலேயே எனக்கு அதிகமா செஞ்சவர் அவரு, அவருக்கு நான் பாவம் செய்யறேன்னா அது எவ்வளவு நன்றி கட்டுத்தனம், அவருக்கு எவ்வளவு துக்கப்படுத்தோன்றத நம்ம அனுபவிக்கிறது எப்படி, மத்தவங்களுக்கு நமக்கு தீங்கு செய்யும் போது நம்ம அனுபவிக்கிறோம் பாருங்க வலி. அப்பதான் நமக்கு தெரியும் ஆண்டவருக்கு எவ்வளவு வலிக்கும் என்ன மன்னிக்கிறதுக்கு, இல்லைங்களா, எவ்வளவு கஷ்டம் ஆண்டவருக்கு என்ன மன்னிக்கிறது, அதுபதான் புரிய முடியாது. ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம் ஆண்டவர் அது நமக்கு ஏற்படணும்னு பாக்குறாரு. சரி, மூணு தேவைகள், நம்முடைய சரீர தேவைகள் அப்பங்கள் அடங்கியிருக்கு, நம்முடைய சைக்கலாஜிக்கல் தேவைகள் மனது பிரகாரமான தேவைகள் பாவ மன்னிப்புல அடங்கியிருக்கு. அடுத்ததாக நம்மளுடைய ஆவிக்குரிய தேவைகள், நமக்கு ஒரு சுகமான வளர்ச்சியான ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணும்னா அந்த தேவை எதில் அடங்கியிருக்கு, நாம் சோதனையில் விழுவாம வாழ்றதுல அடங்கியிருக்கு. பாருங்களேன், அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இத அந்த படிங்களா, அந்த இத
எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள்.
பாருங்களேன், ஒவ்வொரு வார்த்தையும் நான் உண்மையாவே எனக்கு நீண்ட பிரசங்கம் எடுக்கணும்னு பிடிக்கிறது தான் இல்ல, நான் சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சுட்டு பைபிள் முடிச்சுட்டு கதையை கடையை முடிட்டு போலாமான்னு தான் இருக்கும். ஆனா இது ஒன்னொன்னு பார்க்கும் போது அர்த்தத்தினால பொங்கி வருது. நம்ம கொஞ்ச நேரம் தியானிச்சா உங்களுக்கும் அப்படித்தான் வரும். நீங்க கொஞ்ச நேரம் தியானிச்சு சிந்திச்சு பாத்தீங்கன்னா, ஒன்னும் இல்ல, 10 நிமிஷம் அதை கவனிச்சு படிச்சு 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 யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே பொங்கி பொங்கி அர்த்தங்கள் அதுல வரும். பாருங்களேன், எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சியும், அவ்வளவுதான், சிம்பிளா அவர் சொல்லிட்டாரு. ஆனா எவ்வளவு முக்கியமான தேவை, எவ்வளவு மையமான தேவை, எவ்வளவு மையமான தேவை, இதை நான் எப்படி ஆண்டவரை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், எங்க இருந்து ஆரம்பிப்பேன், எப்படி இதனோட முக்கியத்துவத்தை புரிஞ்சு புரிய வைப்பேன். ஹோலி ஸ்பிரிட் தான் எனக்கு உதவி செய்யணும், ரொம்ப சிம்பிள் ரிக்வெஸ்ட். ஆனா அர்த்தத்தினால நிரம்பி வடியுது, வழியுது அர்த்தத்தினால், அவ்வளவு இருக்கு. பாருங்களேன், கொஞ்ச நேரம் நீங்களே யோசிச்சு அதை தியானிச்சு பாத்தீங்கன்னா அதனோட ஆழம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். எவ்வளவு ஆழமா அது சொல்லி இருக்கிறாரு. அதனோட ஜபம் ஃபுளோவே பாத்தீங்கன்னா, எது முடிஞ்ச பிறகு இது வருது, எங்களுடைய கடன்களை நாங்கள் மற்றவர்களுக்கு, மற்ற கடனாளிகளை மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை மன்னியும், அப்படின்னா மற்றவர்களுடைய பாவங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் பாவங்களை மன்னியும்னு பாவ அறிக்கை முடிஞ்ச பிறகு இது வருது. இந்த ஃபுளோவே நமக்கு என்ன கத்துக் கொடுக்கணும்னா, எந்த ஒரு உண்மையான விசுவாசியும் பாவம் செய்யறத ஒரு கடவுள் மன்னிப்பு கொலையாடின பொருளாம் அவன் எண்ண மாட்டான். பாருங்களேன், ஏன் இவனுக்கு இது வரணும், அடுத்தது பாவ மன்னிப்போடு முடிச்சிருக்கலாம். அவன் என்ன கேட்கறான், தன்னுடைய கடந்த கால பாவங்களை ஆண்டவருக்கு முன்பதாக அறிக்கையிட்டு அவனுடைய அடுத்த விருப்பமே என்ன, ஆண்டவரே இன்னொரு வாட்டி நான் பாவம் செய்யாதபடிக்கு என்ன காத்துக்கொள்ளும். அதான் அவனுடைய ரிப்பீட், பாவத்தை ரிப்பீட் பண்றவன் இல்ல கிறிஸ்தவன். ஒரு பாவத்தை அறிக்கை செஞ்சானா அந்த பாவத்தை எப்படி அடுத்ததாக தவிர்த்து கொள்றது தேவ பலத்தோடுன்றது பார்க்கிறவன் தான் கிறிஸ்தவன். பாருங்களேன், அந்த ஜபத்தினுடைய ஃபுளோவே, தேவ சிங்காசனத்துக்கு முன்பதாக பாவ மன்னிப்பை பெற்றவன் வந்து அடுத்ததாக இவ்வளவு மன்னித்த தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்யாம வாழணும்னு ஜாக்கிரதையா வாழ்றவன் தான் உண்மையாவே பாவ மன்னிப்பை அனுபவிச்சான். பாருங்களேன், அதான் அந்த ஃபுளோ நமக்கு காட்டுது. இந்த ஜபத்தினுடைய ஒரு ஒரு எசன்ஸ், இதனோட தாத்பரியம் என்ன, நாம் தொடர்ந்து தேவனுக்கு முன்பதாக தொடர்ந்து பாவம் செய்து அவரை அவமானப்படுத்தும்படிக்கு வாழக்கூடாது. அதான் அதனுடைய எசன்ஸ். நான் பாவம் தொடர்ந்து செய்யக்கூடாது. ஐ ஷுட் நாட் கண்டினியூலி சின். தொடர்ந்து பாவம் செய்யற வாழ்க்கை எனக்கு இருக்கக்கூடாது. பாவம் செய்யக்கூடாது. ரொம்ப 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 முக்கியம். இது கடைசியில வர்றதுக்கு என்ன தர்ம காரணம்? இதுல தான் முழு ஜபமே நிக்குது. பவுண்டேஷன் தான் இல்லைங்களா? பவுண்டேஷன் தான் கீழே இருக்கணும். இது இல்லாம போச்சுன்னா முழு ஜபமே பிரயோஜனம் இல்ல. யோசிச்சு பாருங்களேன். பவுண்டேஷன் தான், நான் சோதனையில விழுகிற மனுஷனா இருந்தா வேற எந்த பெட்டிஷனுக்கும் அர்த்தம் இல்ல. யோசிச்சு பாருங்களேன். நான் சோதனையில விழுகிற மனுஷனா இருந்தா நான் கடவுளை மகிமைப்படுத்த மாட்டேன். அவருடைய ராஜ்யத்தை வருவதற்கு எந்த விதத்திலையும் நான் பயனா இருக்க மாட்டேன். அவருடைய சித்த பூமியில் செய்யப்படுவதற்கு நான் பயனாகவே இருக்க மாட்டேன். இன்னொரு வார்த்தையில சொன்னா, நான் கடவுளை மகிமைப்படுத்தாம வாழுகிற ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்றதுக்கு காரணமே நான் தொடர்ந்து சோதனையில விழுந்து விழுந்து வாழ்ற கிறிஸ்தவனா இருப்பதனால். அதனால தான் கடவுளை மகிமைப்படுத்துறது இல்லனா. அதனால தான் தேவ ராஜ்யம் என் மூலமா வரமாட்டேந்து. அதனால தான் பரலோகத்தில் அவர் சித்தம் செய்யப்படுறது போல் பூமியில் செய்யப்பட மாட்டேந்து. ஏன்? நான் சோதனையில் விழுந்து விழுந்து போறதுனால். பாருங்களேன், அதான் ரொம்ப பவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். இது இல்லாம எதுவுமே அர்த்தம் இல்லாம போயிடும். அது மாத்திரம் இல்லைதான், நான் சோதனையில விழுந்துகிட்டே போற கிறிஸ்தவனா இருந்தா அவர் அப்பான்னு கூட கூப்பிட எனக்கு தோணாதே. அப்பான்னு கூப்பிட முடியாதே. பாவம் செய்கிறவன் பிசாசு நாள் உண்டாக்கி இருக்கிறான். பிசாசு அவனுடைய தகப்பனா இருக்கிறார் அப்படின்னா இயேசு சொல்லிடுறார் இல்லைங்களா. சோதனையில் உலாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்றவன் தான் கடவுளை பிதான்னு கூப்பிடவே முடியும், ஆரம்பிக்கவே முடியும் இந்த ஜபம். அதனால திஸ் இஸ் வெரி ஃபவுண்டேஷனல். அஸ்திபார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் மாத்திரம் இல்ல, இதுல நிறைஞ்சிருக்கிற ஊக்கம் ரொம்ப ஆழமானது. இது எப்படி ஜபம் பண்றதுன்றத நம்ம அதனுடைய ஊக்கத்தை பல உதாரணங்களை நான் யோசிச்சு பார்த்து புரிய வைக்கலான்னு பாக்குறேன். ஆனா எத்தனை உதாரணம் எடுக்கிறது? வேற உதாரணங்களே சொல்லிட்டு இருந்தா முடியாது இல்லைங்களா. ரொம்ப கம்பீரமானது பாருங்களேன். ஏன்னா இந்த ஜபத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, முதலாவது இந்த ஜபத்தை பண்றதுக்கு எப்படி அவன் பண்ணியிருப்பான் யோசிச்சு பாருங்களேன். நம்மளா இயற்கையா நம்ம பண்றது கிடையாது. இந்த ஜபத்தை ஆண்டவர் எடுத்து சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு விசுவாசி ஆழமா தன் பாவத்தை சிந்திச்சு, அந்த பாவத்தில் அவன் எப்படி உழுவுறான்றத சிந்திச்சு, அவனுடைய மனம் திரும்புதல் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. நான் எந்தபடி இந்த பாவத்தில் உழுந்த, என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு ஆழமா தன் பாவத்தை சிந்தித்து அறிக்கைத்து தன்னை சோதித்து தன்னுடைய பாவத்தை நுணுக்கமா பார்க்கும் போதுதான் இந்த ஜபம் ரொம்ப ஊக்கமா அவனுக்கு வருது. பாருங்களேன், இது சாதாரணமாக ஆழமா தன் பாவத்தை சிந்திச்சிருக்கிறான். ஆகவே இந்த வாரம் அந்த சிந்தனையில கொஞ்ச நேரம் நம்ம செலவிட்டு இந்த பிரசங்கத்தை முடிக்கணும். இந்த ஒரு வாரத்துல முடிக்க முடியாது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நான் முக்கியம்னு சொன்னதே அதுக்காகத்தான் இல்லைங்களா. ரொம்ப முக்கியம், இது ரொம்ப படிச்சுக்கிறது. என்ன முதல்ல படிக்கணும்? ஒரு சோதனைக்குள்ள போறதனுடைய ஆபத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த ஜபம் நம்ம நடுங்கி போய் ஒரு ட்ரெட்ஃபுல்லா அகோரமா பயங்கரமா ஜபம் பண்ணுவோம். இந்த ஜபத்தை ரொம்ப பயங்கரம், ஒரு சோதனைக்குள்ள போறது. அது போறதுனால நமக்கு ஏற்படுகிற பாதிப்பு, ஒரு விசுவாசியா இருந்தாலும் அவன் வாழ்க்கை எவ்வளவு பிரயோஜனம் இல்லாம அலங்கோலமா கெட்டு போயிடும் ஒரு சோதனைக்குள்ள போறதுனால. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த பெட்டிஷனை பாக்குறதுக்கு முன்னாடி The Dynamics of Temptation, சோதனையுடைய பல பகுதிகளை நம்ம பார்க்கணும். என்ன, நம்ம இதை பத்தி ஒரு கொஞ்சம் நம்ம பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். பாவத்தை கொல்லுதல் என்ற ஒரு பாடத்தை எடுக்கும் போது சோதனையை பத்தி படிச்சோம். அது பல பேர் கேட்டு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. சில பேர் பாஸ்டர்ஸே சொல்லியிருக்கிறாங்க, நான் இந்த மாதிரி கேட்டது இல்லை அப்படின்னு. அதை நம்ம சில பேர் ஒருவேளை நீ கேட்காம இருக்கலாம் இல்லைங்களா. அதை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஆகவே ஒரு முகவரியாக இன்னைக்கு சில கேள்விகளுக்கு பதில், சோதனைனா என்ன, சோதனைக்குள்ள போறதுனா என்ன, சோதனையின் நேரம் த ஆர் ஆஃப் டெம்டேஷன் பைபிள்ல இருக்கு அப்படின்னா என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறவன் இந்த ஜபத்தை எவ்வளவு ஊக்கத்தோடு ஜபிப்பான். அடுத்ததாக சோதனை நமக்கு எங்கிருந்து வருது, இந்த கேள்விகளுக்கு பதில் பார்ப்போம். முதலாவது சோதனைனா என்ன, அதுதான் நம்ம பார்க்கணும். சோதனைனா என்ன, ஒருவேளை நீங்க சிந்திச்சு பார்க்கலாம், நம்மளுடைய அனுபவத்துல மாஸ்டர் நீங்க எவ்வளவுதான் பிரசங்கம் எடுத்தாலும், எவ்வளவுதான் நான் பைபிள் படிச்சாலும், எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், கடவுளுடைய இறக்கம் அவருடைய மன்னிப்பை பத்தி கேட்டு சில நேரத்துல மனதே உருகி போய் ஆண்டவரே நான் இன்னொரு வாட்டி பாவமே செய்யக்கூடாதுன்னு உறுதி எடுத்திருந்தாலும், சில நேரங்களில் ஒரு பெரிய ஃபோர்ஸ் வலிமை வந்து என்னை இழுத்துட்டு போய், நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொன்னாலும் என்னை இழுத்துட்டு போய் பாவம் செய்ய வைக்கிதே, நான் என்ன பண்றது? எனக்கு செய்யறதுக்கு விருப்பம் இல்ல, போறதுக்கு விருப்பம் இல்ல, ஒரு ஃபோர்ஸ் வந்து என்னை இழுத்துட்டு போய் பாவம் செய்யற மாதிரி எனக்கு விருப்பமே இல்லை ஆனாலும் செய்ய வைக்கிதே, நான் அதை திட்டமிடல, அது சடனா நடக்குதே அப்படின்றது, நான் என்ன செய்யறது அப்படின்னா, அதுக்கு பேர் தான் சோதனை, தி டெம்ப்டேஷன். ஒரு விதத்தில் எல்லா பாவங்களுக்கு தாய் சோதனை. ஒரு சோதனை தான் பாவத்தை கற்பம் தரு இது பிறப்பிக்கிறது. சோதனையிலிருந்து நம்ம தப்பிச்சோம்னா எல்லா பாவத்திலிருந்து தப்பிக்கலாம். சோதனை உள்ள போயிட்டு பாவத்திலிருந்து தப்பிக்க முடியாது. பாருங்களேன், சோதனை பாவத்திலிருந்து தப்பிக்கணும்னா எதுலேருந்து தப்பிக்கணும்? சோதனையிலிருந்து தப்பிக்கணும். ஏன்? சோதனை தான் நம்மளை பாவத்தில் கொண்டு போகுது. அதனால தான் சோதனை. சோதனைனா என்ன? ஒரு பொருளோ, ஒரு சூழ்நிலையோ, ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, ஒரு ஒரு வலிமை, ஒரு ஃபோர்ஸ் மாதிரி வந்து ஆண்டவருக்கு நம்ம கீழ்படியாதபடிக்கு செய்து நம்மளை இழுத்துட்டு போய் பாவம் செய்ய வைக்கிறது தான் ஒரு சோதனை. சோதனை இஸ் அ ஃபோர்ஸ், ஒரு வலிமை, நம்மளை வந்து நம்மளை இழுத்துட்டு போய் பாவம் செய்ய வைக்கிற ஒரு ஃபோர்ஸ், அதுதான் சோதனை. பாருங்களேன், அது பெரிய பவர்ஃபுல் ஃபோர்ஸ். தேவனிடத்தில் நாம் ஐக்கியமாயிராதபடிக்கு, கிருபையில் நாம் வளராதபடிக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஆத்மா பயங்கர பலவீனமாகும்படிக்கு சோதனை நம்மளை வந்து இழுத்துட்டு போய் பாவம் செய்ய வைக்கிறது. அநேக பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலமா இல்லாத வளராம போறதுக்கு காரணமே இதுல தான் இருக்கு, சோதனை. சோதனை புரிஞ்சுக்கிட்டு சோதனையிலிருந்து தப்புறது இல்ல. பாருங்களா, தான் பார்க்கிறோம். வாட் இஸ் டெம்டேஷன் பார்த்தோம். டெம்டேஷன் தான் ஒரு ஃபோர்ஸ். ஓகே, சோதனை. இந்த ஜபம் எப்படி வருது? எங்களை சோதிக்காதியும் வருதா? அது என்னது? சோதனைக்குட்பண்ண பண்ணாமல். இங்கிலீஷ்ல எப்படி வருது? லீட் அஸ் நாட் இன்டூ டெம்டேஷன். சோதனைக்கு உள்ள போகாதபடிக்கு. பாருங்களேன், சோதனைக்கு உள்ள போகாதபடிக்கு தான் அந்த ஜபம் வருது. சோதிக்கப்படுறது வேற, சோதனைக்கு உள்ள போறது வேற, சோதிக்கப்படுறது வேற. பாருங்களேன், சாத்தா உயிரோடு இருக்கிற வரைக்கும், நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு சோதனை வந்துகிட்டே இருக்கும். சோதனை இல்லாம இருக்காது, சோதனை வந்துகிட்டே இருக்கும். ஆண்டவர் வந்து நம்மளை சோதனையே இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன்னு அவர் சொல்லல. அவருடைய ப்ராமிஸ் என்ன? சோதனை வந்தாலும் அந்த சோதனை உள்ள போகாதபடிக்கு நம்மள அவர் காக்க முடியும். பாருங்களேன், சோதிக்கப்படுறது வேற, சோதனைக்கு உள்ள போறது வேற. இந்த பெட்டிஷன்ல நம்ம என்ன ஜபம் பண்றோம்? ஆண்டவரே எங்களை சோதனையே வர பண்ணாதியோன்னு ஜபம் இல்ல. எத்தனை சோதனை வந்தாலும் அந்த சோதனைக்கு உள்ள நான் போகக்கூடாது, அதான் ஜபம். அதோட வித்தியாசத்தை நான் பாத்துக்கணும். இந்த உலகத்திலேயே ரொம்ப தீங்கானது ஆபத்தானது சோதனைக்குள்ள போறது. சோதனைக்குள்ள போறது ரொம்ப டேஞ்சரஸ். ஒரு சோதனைக்குள்ள போறதுன்னா அது ஒரு ப்ராசஸ், உடனடியாக நடந்துடுறது இல்லை. பாருங்களேன், ஒரு சோதனைக்குள்ள போறது வந்து ஒரு ப்ராசஸ், நிதானமா தான் உள்ள போறது. பல படங்களை நான் உங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம், யோசிச்சு பாருங்களேன். நான் போன வாரம் கூட சொன்னேன், ஒரு ஒரு டனல்குள்ள போற மாதிரி, ஒரு டனல்குள்ள. டனல்னா ஒரு பெரிய ஒரு பைப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு இன்சுலேட்டட் பைப்னு வச்சுக்குவோம். அந்த பைப் மேல இருந்து நீங்க பாம் தூக்கி போடலாம், என்ன தூக்கி போடலாம், ஆனா அதுல இருந்து வெளியவே வர முடியாதுன்னு வச்சுக்குவோம். அதுல என்னவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி சோதனைக்குள்ள போகுது. அந்த பைப்புள்ள போயிட்டோம்னா கடவுள் எவ்வளவுதான் கிருபையா நம்ம கிட்ட பேசட்டும், நரகத்துல போடுவோம்னு பேசட்டும், எவ்வளவுதான் எச்சரிக்கை கொடுக்கட்டும், ஆனா அதுல இருந்து நம்ம வெளியே வர முடியாது. அது உள்ள போற வெளியில இருக்கிற வரைக்கும் நமக்கு பாதிப்பு இருக்கலாம், கடவுளுடைய காரியங்கள் பாதிக்கும், மற்ற காரியங்கள் பாதிக்கும். ஆனா அது உள்ள போயிட்டோம்னு வைங்களா, ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சொர்ணம் இல்லாம போயிருவோம் பல விதங்களில். ரொம்ப ஆபத்துங்க சோதனைக்குள்ள போறது. சோதனைக்குள்ள போறதுன்னா நிதானமாக ஒரு காரியத்துக்குள்ள போய் அதுல போய் ஒரு வலையில உளுந்து மாட்டிக்கிற மாதிரி மாட்டிக்கிட்டு பாவம் செய்வதற்கு எல்லா விதத்திலையும் கட்டாயப்படுறது தான் சோதனைக்குள்ள போறது. பாருங்களேன், ஒரு போய் ஒரு வலையில மாட்டிக்கிற மாதிரி வலையில மாட்டிட்டோம்னு அப்புறம் வெளியே வர முடியுமா? இல்ல. அந்த மாதித்த சோதனைன்றது வந்து ஒரு 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 டிராப்புக்குள்ள, ஒரு வலைக்குள்ள போய் நம்ம மாட்டுற மாதிரி. அந்த வலைக்குள்ள போய் மாட்டிட்டோம்னா நம் பல விதத்தில் பாவம் செய்வதற்கு கட்டாயப்படுகிறோம். சோதனைக்குள்ள போறது பாவம், சோதிக்கப்படுறது பாவம் இல்ல, சோதிக்கப்படுறது பாவம் இல்ல. ஏன் சோதனைக்குள்ள போறது கூட பாவம் இல்ல. ஆனா அந்த சோதனைக்குள்ள போயிட்டா என்னாவோ, மோஸ்ட் கேசஸ் பாவத்தை செஞ்சே செஞ்சிருவோம். ஏன் அந்த சோதனைக்குள்ள போற நிலையில் நம்ம போயிட்டோம்னா பல விதத்தில் நமக்கு கட்டாயம் வரும், போர்ஸ் வரும், பாவம் செய்யணும். ரொம்ப ஈஸியா நம்மளால பாவம் செஞ்சிட முடியும். ஈஸியா நம்ம பாவம் செய்யற நிலைமைக்கு போறது தான் சோதனைக்குள்ள போறது. ரொம்ப சீரியஸ், ரொம்ப சீரியஸ். கடவுளுடைய பெரிய கிருபை சில நேரங்கள்ல இருந்தா ஒருவேளை சோதனைக்குள்ள போன பிறகும் வெளியே வர முடியலாம். ஆனா சோதனைக்குள்ள போனவங்க அநேக பேர் பாவத்துல விழுந்து பெரிய தீங்கத்தை தான் அனுபவிப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு குகைக்குள்ள போறான். ஒரு குகைக்குள்ள போகும்போது அது ஒரு வாட்டி உள்ள போயிட்டோம்னா திருப்பி வெளியே வர முடியாது. எப்படிதான் வர முடியும்? அது உள்ள போய் 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 ஒரு சாக்கடையில உளுந்து கீழே உளுந்து கை கால் அடி வாங்கி காயப்பட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வர முடியும். பெரிய தீங்கு அனுபவிச்சு தான் வெளியே வர முடியும். அந்த மாதிரி தான் சோதனை, ஒரு குகைக்குள்ள போற மாதிரி. பாருங்களேன், அந்த சோதனை எல்லாம் போகும்போது பல விதத்தில் நாம் கட்டாயப்படுத்தப்பட்டு தள்ளப்பட்டு நெருக்கப்பட்டு சுலபமாக பாவம் செய்யும்படிக்கு ஒரு நிலைக்கு போவதுதான். பாவம் செய்வதற்கு சூழ்நிலைகள் ரொம்ப ரொம்ப ஈஸியா அமைவதுதான் ஒரு ஸ்டேட். என்னங்க சோதனைக்குள்ள போற சோதனைனா என்ன பார்த்தோம்? ஒரு ஃபோர்ஸ் நம்மளை வந்து தாக்குது. அந்த ஃபோர்ஸ் நம்மளை என்ன பண்ண வைக்குது? சோதனைக்குள்ள போக வைக்குது. நம்ம சோதனைக்குள்ள போயிட்டோம்னா அந்த சோதனைக்குள்ள போறது என்ன? அது ஒரு நிலைமை. அந்த நிலைமையில் இருக்கும்போது நாம் பயங்கரமா பாவம் செய்வதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறோம். அதான் இதை புரிஞ்சுக்கணும். பாருங்களேன், சரி, நம்ம சோதனைக்குள்ள எப்படிங்க போறோம்? சோதனைக்குள்ள எப்படி போறோம்? சோதனை என்ன என்ன பார்த்தோம்? சோதனைக்குள்ள போறதுனா என்னன்னு பார்த்துட்டோம். சோதனைக்குள்ள எப்படி போறோம்னா, சோதனை முதல்ல வரும்போது உடனே அப்படியே சுனாமி புயல் வர மாதிரி வராது. சின்னதா ரொம்ப இன்னோசன்டா தான் வரும். பாருங்களா, ஏவால் கிட்ட வரும்போது பாம்பு, ஐயோ அழகா இருக்கிறியே ஏவால் அப்படின்னு தான் எல்லாம் கொஞ்சிக்கிட்டு தான் பேசிட்டு வந்துச்சு. ரொம்ப இன்னோசன்டா வரும், ஒன்னும் தெரியாத மாதிரி. அதனோட அசிங்கமான முகத்தை காட்டாது, தட்டி பார்க்கும். அப்போ எந்திரிச்சு கொஞ்சம் விழுத்து, ஆவிக்குரிய ஜீவியத்தில் கொஞ்சம் விழுத்து இருந்தா, இந்த ஜபத்தை டெய்லி பண்றவனா இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? ஏய் கிட்டையே வராத, நீ சோதனை கிட்ட வராத. இல்ல கொஞ்சம் மந்தமா இருக்கிறாருன்னு வச்சுக்கோ, அலர்ட் இல்ல மந்தமா இருக்கிறாருன்னா சோதனை வருது, இன்னோசன்டா வருது. இது செய்ய இது பாரு எவ்வளவு நல்லா இருக்கு, இது செய்யறதுனால என்ன தப்பு? யோசிச்சு பார்ப்பா, இது செய்யறதுனால என்ன தப்பு அப்படின்னா, நம்ம மெதுவா அது உள்ள போறோம், கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதெல்லாம் நம்ம மைண்ட்ல நடக்கிறது. நான் அனுபவத்தோடு பேசுகிறேன் அப்படின்னு தான் அவங்களுக்கு சொல்லணும். நம்ம மைண்ட்ல நடக்கிறது, கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அதுகிட்ட. ஓகே, இது செய்யறதுனால ஒரு வாதம் நடக்குது, ஒரு சின்ன காரியம் தானே. எத்தனை இதை செய்யாதவங்க யாராவது இருக்காங்களா? எத்தனை பேர் செய்யறாங்க? இது செய்யறதுனால பெரிய தீங்கு என்ன? ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. செய்யறதுனால நீ என்ன நரகத்துக்கா போயிட போற? நோவே. என்னதான் அப்படி செஞ்சிட்டாலும் நமக்கு மன்னிக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு ஈஸியா வெளியே வந்துடலாம், ஒரு பிரச்சனை இல்லை. நாம் என்ன பெரிய பாவம் அப்படின்னு அதை கொஞ்சம் அதை வாதம் பண்ணி அதுகிட்ட டிஸ்கஸ் பண்ணி அப்படின்னு போது அதான் ப்ராசஸ். என்ன நடக்குது அங்க? சோதனை வந்துருச்சு, மெதுவா வந்துருக்குது. அந்த சோதனைக்குள்ள போயிட்டு இருக்கிறோம், வாதம் பண்ணி அதை பண்ணி அதை போட்டு உடனே உதச்சி அதை அப்பாலே போ சாத்தானேன்னு பார்க்காம அது கூட வாதம் பண்ணிட்டு இருக்கும்போது அது உள்ள மெதுவா போறோம். மெதுவா போக போக அது சில நேரங்களில் ஒரு வாரம் ஆகலாம், ஒரு மாசம் ஆகலாம். சில நேரங்களில் பெரிய காரியம் செய்ய வைக்கிறதுக்கு சில வருஷங்களா சாத்தான் ப்ராசஸ் பண்ணிட்டு வரலாம். பாருங்களேன், அதான் என்ட்ரிங் இன் டு டெம்டேஷன், பயங்கரம். பல உதாரணங்கள் நான் கொடுக்கலாம், உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன். பழைய உதாரணம் கொடுக்கவானான்னு கொஞ்சம் புதுசாக யோசிச்சு பார்க்கலான்னு பார்த்தேன். பழுசு கூட ரொம்ப நல்ல உதாரணங்கள். போன வாரம் எனக்கு அருள்தாஸ் பிரதர்கிட்ட தான் ஒரு இது வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சு. ஒரு பெரிய பைத்தான் பாம்பு வந்து ஒரு லேடியை போய் முழுங்கி இருக்குதான், அந்த லேடி பாம்பு உள்ள இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், அத்தான் அப்படித்தான் சோதனை. வயிற்றுக்குள்ள போயிருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, வயிற்று அறுத்து தான் எடுக்கணும். சரி, யாரோ குடிச்சு படுத்துட்டு இருந்தானா, படுத்துட்டு இருக்கும் போது ஒரு பைத்தான் பாம்பு போய் அவன் காலை முழுங்கி உடம்ப முழுங்கி முழுச தலையே முழுங்கிருச்சு. அந்த மாதிரி தான் யோசிச்சு பாருங்க, ஒரு பைத்தான் பாம்பு வந்து அது போகும்போது முதல்ல ஒரு சின்ன ஒரு மயக்க ஊசி மாதிரி அது குத்திடுது, பல்லுல குத்திட்ட பிறகு அதுக்கப்புறம் அப்படியே அதனோட இறைய மெது மெதுவா மெது மெதுவா முழுகுது. ஒருவேளை காலு போயிருந்துச்சுன்னா உதச்சு கூட வந்துடலாம் இல்லைங்களா, ஆனா ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அது போறதுக்கு முன்னாடி, அது நம்மளை கடிக்கிறதுக்கு முன்னாடி அது உதச்சா தான் அந்த பக்கத்து தப்பிக்க முடியுமே தவிர, அது வந்து நம்மள கொஞ்சம் உள்ள போயிட்டோம்னா, உடம்பு உள்ள போயிருச்சுன்னா, கொஞ்சம் போயிருச்சுன்னா வரவே முடியாது. பிடிச்ச புடி விடாது, அது மசில்ஸ் டைட்டா நம்மள பிடிச்சுக்கும், பிடிச்சிட்டு அப்படியே மெது மெதுவா மெது மெதுவா உள்ள போயிரும். உள்ள போய் பெரிய தீங்க அனுபவிச்சுட்டு தான் வெளியே வர முடியும். அப்படித்தாங்க சோதனைக்கு உள்ள போறதுன்னா. அதான் சோதனைக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்கிறேன். ஒரு ஒரு பேட் ஆப்பிரிக்கன் நாட்டில் இருக்கான். அந்த பேட் வந்து நம்ம எங்கனா மரத்துக்கிட்ட பிக்னிக் போறோம்னு சொல்லி மரத்துக்கிட்ட நல்லா ரிலாக்ஸா போய் படுத்துக்கிட்டு இருந்து மரத்து மேல சாஞ்சுக்கிட்டு இருந்தா அது மேல வருமா, மேல வந்துட்டு அது ரெக்கைய கொஞ்சம் ஷேக் பண்ணுமா, ரெக்கை இப்படி இப்படி பண்ணும்போது அந்த ரெக்கையிலிருந்து ரொம்ப அருமையான ஸ்மெல் வருமா, ரொம்ப ஸ்மெல் அருமையா இருக்கும். அந்த மாதிரி பர்ஃபியூம் உலகத்துல கிடையாது. ஆஹா என்ன வாசனைன்னு என்ஜாய் பண்ணி நம்ம சூரியன்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வாசனை என்ன பண்ணுமா, ஸ்லோவா நம்ம எடுக்க எடுக்க அது நம்மள ஒரு அனஸ்தீசியா இல்லைங்களா, ஒரு அனஸ்தட்டிக் எஃபெக்ட் நமக்கு ஏற்படுத்தி என்ன நடக்குதுன்னெல்லாம் தெரியுமா, ஆனா நம்மளால எந்திரிக்க கூட முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஸ்மெல்ல நம்ம முழுகின பிறகு அது வந்து உடனே நம்ம கழுத்துக்கிட்ட வந்து அந்த நரம்ப கடிச்சு அப்படியே ரத்தத்தை உரியுமா, அதை தட்ட கூட நம்ம நல்ல முடியே நம்ம இருக்குமா, சிரிச்சுக்கிட்டு கூட ஒரு வேலை இருக்கலாம், ஆனா அது உறிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம பிளட்ட, நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு தெரியும் இது நடக்குதுன்னு தெரியும், ஆனா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மயக்கத்துல நம்ம இருக்கிறோம் பாருங்களா, அது பண்ண சூன்யத்தில் நம்ம மாட்டி இருக்கிறோம்ல. அப்படித்தான் அங்க சோதனை. பல உதாரணங்கள் கொடுக்கலாம், நான் இன்னொரு உதாரணம் கூட கொடுத்துருக்கிறேன். ஸ்பைடர் வெப், ஸ்பைடர் பூச்சி எப்படி பிடிக்கும் தெரியுமா, ஒரு பூச்சி அங்க இருக்குதுன்னா உடனே போய் அதை கடிச்சிடாது, ஒரு த்ரெட் போடும், ஒரு த்ரெட் போட்டோம்னா இது ஒரு சின்ன த்ரெட் தானே அப்படின்னு அந்த பூச்சி அதுலயோ இதுலயோ ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கும் அந்த த்ரெட்ல. அப்புறம் இந்த பக்கம் ஆப்போசிட்ல ஒரு த்ரெட் போடும், அதுக்கு மேல அது உடனே இது பண்ணி ஓடிடலாம். அது என்ன பண்ணுது, நல்லா இருக்குது, ரெண்டு கயிற புடிச்சிட்டு ஆடுவோம்னு சொல்லி இன்னும் போட்டு இன்னும் போட்டு இன்னும் போட்டு ஒரு வெப்பா பண்ணிருது. வெப்பா பண்ண பிறகு அதுக்கு அப்புறம் அந்த பூச்சி அது எவ்வளவு தப்பிக்கணும்னு பார்க்கமோ அவ்வளோ சிக்கி போகுது. சிக்கி போன பிறகு அந்த ஸ்பைடர் இப்போ மெதுவா ஸ்டைலா நடந்து போய் அதை வாயில ஒரே கடிச்சு மென்னு நாசமாய் அதை சாப்பிட்டு தீனியா போயிருது. அப்படித்தான் டெம்டேஷன் உடனே நமக்கு வர்றதுல ஒரு கயிறு போட்டு பாக்குது சேட்டன் பாருங்களேன். அதுல நம்ம உழுவுறோமா அப்பவே தப்பிக்கலாம், ஆனா அந்த சோதனைக்குள்ள போறது தான் வெப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். சோதனைக்குள்ள போயிட்டு எவ்வளவு தப்புணும்னு பாக்குறோமோ அவ்வளவும் சிக்கிக்குவோம், அவ்வளவும் சிக்கிக்கும். என்னங்க இது எங்க கேள்விப்படாதெல்லாம் என்னன்னு சொல்றீங்களே அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா, தாங்க சோதனையுடைய டைனமிக்ஸ், சோதனையுடைய ஆபத்து பல. இதுல தொடர்ந்து நம்ம இதுல விடுபடாம நம்ம தொடர்ந்து போனோம்னா ரொம்ப பயங்கரமான, ஏன் சில விசுவாசிகள் பகிரங்கமான பாவங்கள்லாம் செய்யற அளவுக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா. அந்த பாஸ்டர் அதை செஞ்சிட்டார், இதை செஞ்சிட்டார், இந்த பாவம் அதெல்லாம் உடனே நடந்துடல. 20 வருஷம் போட்டுக்கிட்டு வந்துச்சு அது வெப், 10 வருஷம் போட்டுக்கிட்டு வந்துச்சு அது வெப். சின்ன வயசுல இருந்தே சில பேருக்கு தயார் பண்ணிக்கிட்டு வருது அந்த மாதிரி நிலைமையில அவங்க வாழ்க்கை கெட்டு போகும்படிக்கு பாருங்களேன். அது பயங்கர ஆபத்து, பெரிய ஆபத்து, சடனா நடக்கிறது இல்ல சாத்தானுடைய இது பாருங்களேன். அதை மாட்டின பிறகுதான் அந்த வெப்ல போய் மாட்டிட்டு வர முடியாத ஒரு நிலைக்கு தான் பைபிள்ல த ஹார் ஆஃப் டெம்டேஷன் போட்டிருக்கு, சோதனையின் காலம். சோதனை, சோதனைக்குள்ள போறது, சோதனை உச்சகட்ட நிலைமை என்ன, சோதனையின் காலம். அந்த சோதனையின் ஹார் ஆஃப் டெம்டேஷன் வரும்போது இன்னும் ஒரு செகண்ட்ஸ்ல நீ இரையாக போற, இன்னும் ஒரு அவர் தான். பயங்கரமா வற்புறுத்துதல், நம்ம முடியே பிடிச்சி ஆட்டுற மாதிரி இருக்கோம், நம்மள வற்புறுத்துற மாதிரி இருக்கோம், நம்மள செய்ய இது செய்யாம நான் பொழைக்கவே எனக்கு தூக்கமும் வராது, ரெஸ்ட்லெஸ்ஸா நம்ம இருப்போம். அதான் ஹார் ஆஃப் டெம்டேஷன் பாருங்களேன், ஹார் ஆஃப் டெம்டேஷன் பயங்கரம் அது. அதான் அதனோட ஒரு ஆர் ஆஃப் டெம்டேஷன் வர்றது வந்து ஒரு ஒரு விதை போடுறோம்னு வைங்க, விதை போட்டு அது உடனே மரமா வந்துருது இல்ல, உடனே கனிய சாப்பிட்டுறது இல்ல. அந்த விதை போட்டு விதைக்கு தண்ணி ஊத்துறோம், அது அப்புறம் செடியா வந்து துளிர் விட்டு அப்புறம் மரமா வருது, இலை வருது, இலை வந்து அப்புறம் தான் கனி வருது. அதே த ஆர் ஆஃப் டெம்டேஷன் தான் அந்த கனி. அந்த ஆர் ஆஃப் டெம்டேஷன் அது வந்தா பெரிய ஆபத்து, பெரிய டேஞ்சரஸ். அதான் நான் சொல்ல வர, இதெல்லாம் ஏன் உங்களுக்கு உதாரணம் சொல்ல வரேன்னா, ஒரு சோதனைக்குள் நுழையிறத விட ஒரு பயங்கர ஆபத்தான காரியம் வேற கிடையாது. ஆபத்தான வேற கிடையாது, ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்து. அந்த சோதனையில நம்ம நுழைஞ்சிட்ட பிறகு என்னங்க, நான் தான் விசுவாசியாச்ச, எந்த டனலுக்குள்ள போனாலும் தேவன் என்னை காப்பாத்துவார், அதை என்ன காப்பாத்துவார்னு வசனம் நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். தாவீது கூட அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தாரு, சாம்சன் கூட அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அவங்க உளுந்து அழிஞ்சு போனாங்க நிறைய. சாம்சன் பயங்கரமா போயிட்டாரு இல்லையா, பயங்கரமா அவங்க வாழ்க்கை கெட்டு போச்சு. அதனால சோதனைக்குள்ள போயிட்டோம்னா, நான் சொல்ற ஒரு டனல் மாதிரி, அதுக்குள்ள போயிட்டோம்னா, நீ எவ்வளவுதான் சத்தியம் படிச்சிருந்தாலும், நீ எவ்வளவுதான் பெரிய பாஸ்டரா இருந்தாலும், பெரிய போப்பா இருந்தாலும், அந்த ஆவிக்குரிய இன்ஃபுளுசஸ் எல்லாம் எந்த பிரசங்கமும் சரி உன்னை பாதிக்காது. பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன், இந்த ஹாரிபிள்னஸ் ஆஃப் டெம்டேஷன். எவ்வளவுதான் உறுதி எடுத்திருந்தாலும் சரி, நீ எவ்வளவுதான் பெரிய நல்லா வளர்க்கப்பட்டிருந்தாலும் சரி, அந்த டனலுக்குள்ள போயிட்டீங்கன்னா அதெல்லாம் ஒரு எஃபெக்டா உனக்கு இருக்காது. உன் மைண்ட், ஏன்னா சோதனைக்குள்ள போற ப்ராசஸ்ல நம்ம மைண்டு டார்க்னு ஆயிடுது, நம்ம மனது இருள் அடைஞ்சு போய் மந்தமாய் போய் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆத்மா மந்தம் அடைஞ்சு போய் ஆவிக்குரிய எந்த பாதிப்பும் நம்மளுக்கு ஏற்பட மாட்டேன். உனக்கு அப்படி ஆயிடுமே, அவங்க அப்படி இதாயிடுமே, இதாயிடுமே, சபை இப்படி கிடமே, அதை பத்திலாம் நமக்கு கேர் இல்லை. அது நம்மளை இழுத்துட்டு போய் நம்ம பாவம் செஞ்சு முடியணும். பாருங்களேன், அதாங்க ரொம்ப ஆபத்து, வெரி டேஞ்சரஸ், ஒரு சோதனைக்குள்ள போறது. எத்தனை பேர் அவங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டாங்க. தாவீது எடுத்து பார்ப்போம், அவருக்கு வந்து த மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். பாருங்களேன், அந்த மாதிரி பேர் யாருங்க வாங்கியிருக்காங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு அவருக்கு, என்ன ஒரு இதுக்குள்ள போயிட்டாரு பாவம். ஏன், எவ்வளவு சங்கீதம் எழுதியிருக்காரே, உன்னுடைய நாமத்தை நான் பாவம் செய்யாதபடிக்கு உன் வசனத்தை என் இதயத்தில் காத்துக்கொள்வேன் எழுதியிருக்கிறாரு, 109 சமயத்தில் வாசிச்சு விட்டுருக்கிறாரு. அவருக்கு என்னங்க ஆச்சு, என்ன ஆச்சு பாவம். பாருங்களேன், அவர் குடும்பம் கெட்டு போய், சின்ன குழந்தை செத்து போய், ராஜ்யம் இழந்து, நடுக்கால நடந்து போய், தன் சொந்த பிள்ளையே தன் குடும்பத்தையெல்லாம் கெடுக்கிற மாதிரி ஆய் எப்படி ஆய்போனதுக்கு காரணம் என்ன, ஒன்னும் இல்ல, கொஞ்சம் ஒரு லீசரா இருந்தார். லீசரா இருக்கும்போது என்ன பண்ணாரு, டக்குன்னு மாடி மேல ஒரு ரிலாக்ஸா போனார், ரிலாக்ஸா இருக்கலாம், காத்து வாங்க போலாம் அப்படின்னு மாடி மேல போனார். ஒரே ஒரு கை சிலந்த வலம் வந்துச்சு. என்ன பண்ண, ஒரு பெண்ணு குளிச்சுட்டு இருக்கிறத பார்த்த உடனே அதை கட் பண்ணிட்டா, போப்பா நான் தான் ராஜா, இது என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு, யாரோ அது அப்படின்னு வந்திருக்கலாம், ஈஸியா வந்திருக்கலாம். என்ன பண்ணாரு, இன்னொரு கயிறு வருது. ஆஹா, அழகா இருக்க அது பொண்ணு, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சுந்தரியை நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சார். பார்க்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு அவருக்கு உள்ள சிலந்து, அது அப்புறம் விட்டு வந்திருக்கலாம். வந்த பிறகு அவருக்கு வந்து அதே யோசனை, அதே என்டர் பண்ணிட்டு இருக்காரு. பாருங்களேன், அப்பவே தப்பிச்சிருக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், பைத்தான் பாம்பு கால வருது, கால் கிட்ட கடிக்க வருது, அப்பவே தப்பிச்சிருக்கலாம். அவரு என்ன பண்றாரு, கேக்குறாரு, யார் அந்த பெண், நான் கண்டேனே அப்படின்னா, அவங்க சொல்றாங்க, அப்பா அது கல்யாணம் ஆயிருச்சு, உரியாவுடைய மனைவி, ஐயோ மனைவியா சாரி அப்படின்னு விட்டுருக்கலாம். ராஜா எத்தனை மனைவினா வச்சுக்கலாம், தப்பு இல்லை அந்த காலத்துல. ஐயோ மனைவி கல்யாணம் ஆயிருச்சேன்னு விட்டுருக்கலாம். ஆனா இல்ல, அவரு சோதனை உள்ள ரொம்ப போயிருச்சு. ரொம்ப போயிட்ட உடனே அந்த மனைவியோடு உறவு வைத்துக் கொண்டு, சரி அதுக்கப்புறம் தப்பிக்கலான்னு பார்த்தா என்ன நடக்குது, என்னன்னு மாட்டிக்கிட்டாரு. இப்போ சிலந்தையில மாட்டிட்ட உடனே வலிய வரவே முடியாது, எவ்வளவு அதுல இருந்து தப்பணும்னு நினைக்கிறாரோ அவ்வளவு மாட்டுறாரு. பாருங்களேன், அந்த புருஷனை வீட்டுக்கு அனுப்ப பாக்குறாரு, அந்த புள்ள அவங்களுடைய புள்ளன்னு சொல்ல பாக்குறாரு. என்னாலும் ஒரு பெரிய கிரிமினல் கேடி பண்ற வேலைகளை பண்றாரு ஒரு ராஜா. எவ்வளோ உத்தம தாவீது, நம்ம அவருடைய சங்கீதம் எல்லாம் வார வாரம் படிக்கிறோம். என்ன ஆச்சு அவருக்கு, இந்த உலகத்துல கூட ஒரு கேடி பண்ண மாட்டாங்களே, இப்படி பண்றிய தாவீது, என்ன ஆச்சு தாவீது, இப்படி ஆகி போட்ட, ஏன்னா டனலுக்குள்ள போயிட்டாருங்க, சோதனைக்குள்ள போயிட்டார். எந்த அளவுக்கு போச்சு, அநியாயமா புருஷனையே கொண்டு அந்த மனைவியை தான் வச்சுக்கிற மாதிரி ஆயிருச்சு. என்ன ஆயிருச்சு தாவீதுடைய வாழ்க்கை, அதனால எவ்வளவு வாழ்க்கை கெட்டு போச்சு. சாதாரணமா போச்சு, ஒரு சோதனை தானே, ஆண்டவர் மன்னிச்சு மன்னிச்சாரு. ஆனா அந்த சோதனையுடைய விளைவுகள், அந்த பாவத்தினுடைய விளைவுகள் ஒரு வாழ்க்கையில் இருக்கத்தான் செஞ்சுச்சு. எப்படி கெட்டுப்போச்சு குடும்பம், எப்படி நாசமா போயிருச்சு, எவ்வளவு காரியங்கள், அவர் குடும்பமே சரியா வரல தெரியுமா, அவர் பாவத்தினால. பாருங்களேன், அதே மாதிரிதான் ஏன் இன்னொரு உதாரணம் கொடுக்கணுமா? நம்ம ஈவினிங் படிச்சுட்டு இருக்கோம் சாம்சனுடைய வாழ்க்கை. சாம்சன் சின்ன வயசுல இருந்தே பிரதிஷ்டை பண்ணப்பட்டு நேசரைட்டா ஒப்பு கொடுக்கப்பட்டவன். அவருக்கு ஒரு நாட்டம் எங்க, திராட்சை தோட்டத்துக்குள்ள போனோம். ஒரு சாம் ஒரு நேசரைட்டு திராட்சையுமே சாப்பிடக்கூடாது, திராட்சைய சாப்பிடக்கூடாது. அவர் என்ன பண்றாரு, அவங்க அம்மா அவர் ஒரு இடத்துல போறாரு, ஒரு திம்னாத் பெண்ணை பார்த்தார், ஒரு சின்ன கயிறு தான், தப்பிச்சிருக்கலாம். அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, இல்லப்பா திருமணம் பண்ணாத அப்படின்றாங்க, இல்ல அப்படின்னு தொடர்ந்து அதுல போறத நம்ம பாக்குறோம். பாருங்களேன், உள்ள 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 போய் அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள போறான். உனக்கும் திராட்சை தோட்டத்துக்கு என்ன வேலை? அப்பா அம்மா எல்லாம் நடு நல்ல ரோட்ல நடந்து போறாங்க, இவரு இப்படி சைட்ல ஓடுறாரு. சின்ன பையனை அங்க இங்க ஆடிட்டு வர்றதுக்கு வயசு, கல்யாண வயசு கழுதணி எங்க இருக்கு, அங்கெல்லாம் போற அப்படின்ற மாதிரி அங்க போய் ஏன் திராட்சை சாப்பிடுறாரு? எவ்வளவு பாவம் அது பாருங்க, சோதனை. அதோட முடிஞ்சா அங்க ஒரு சிங்கம் வருது. திராட்சை தோட்டத்துக்குள்ள போனா சிங்கம் தான் வரும், அங்க சிங்கம் வருது. அந்த சிங்கத்தை சாவடிச்சு அந்த பிணத்தை நாசரைட்டா தொடக்கூடாது. தொட்டுட்டார், தீட்டுப்பட்டுட்டார். அவர் தீட்டுப்பட்டது அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லாம எவ்வளவு பயங்கரமா உள்ள உள்ள பாருங்களேன், அவர் சிக்கிட்டார் சோதனையில. டிம்நாத் அந்த வலையில பெண்ணை பார்த்து சிக்கிட்ட பிறகு இன்னும் 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 அந்த சிக்கல்ல மாட்டி 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 பயங்கரமா கடைசியில எங்க போய் முடியுது? அந்த சிங்கம் தீட்டுப்பட்டாச்சு அப்பா அம்மா கிட்ட சொன்னா அந்த தீட்டை நிவர்த்தி செஞ்சிருக்கலாம், அதை மறைச்சிட்டார். மறைச்சிட்டு இன்னும் அந்த சிங்கத்துக்கிட்ட அந்த தேனை பாக்குறார், செத்து அந்த சிங்க பாடியில தேன் இருக்கிறத. டெட் பாடி கிட்டே போக கூடாதுன்னா டெட் பாடியில இருந்து வந்த தேனை எடுத்து தான் சாப்பிட்டு பெற்றோர்களுக்கும் கொடுக்கிறார். பாருங்களா, தாங்க பண்ணும். பாவத்துல போயிட்டோம்னா சோதனையில இன்னும் ஒரு பாவத்தோடு விடாது, இன்னும் ஆழமா செய், இன்னும் ஆழமா செய்யின்னு ஆழமா கொண்டு போயிட்டே இருக்கும். கொண்டு போது அவரு அந்த இதை சாப்பிட்டுட்டு அவங்க அப்பா அம்மா கொடுத்துட்டு சரி போய் அங்க போய் திருமணம் நடக்குதா, அங்க போய் வம்பு இல்லைங்களா, அந்த திருமணத்துல ஒரு போட்டி போட்டு ஒரு அந்த தான் செஞ்ச ரகசிய பாவத்தை ஒரு ரிடலாக ஜோக்காக எடுத்து சொல்றாரு. எந்த அளவுக்கு, ஏன் நான் சோதனைக்குள்ள போகும்போது இருதயம் கடினப்பட்டு போகுது. ஆண்டவர் முடிய விட்டுருக்கனே, ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணி இருக்கிற மாதிரி நான் விட்டுருக்கனேன்றதெல்லாம் கேர் கிடையாது. ஆண்டவர் பொருத்தனையோ உடஞ்சு போச்சேன்றத பத்தி அக்கறை இல்லை. நான் அந்த டனல் உள்ள போன பிறகு கடவுளுடைய எந்த காரியமும் அவங்களை பாதிக்காது. எவ்வளவுதான் பக்திமான், எவ்வளவுதான் பெரிய பாஸ்டரா இருந்தாலும் பாதிக்காது, மாட்டிக்கிட்டாரு அவர். அதாங்க ஆபத்து. கடைசியில எங்க போய் முடியுது? சாம்சன் நல்லா வெற்றிகரமா வாழ்ந்தாரா கடைசியில? வாலிப பையன், எவ்வளவோ பண்ணிருக்கலாம், என்னென்னவோ சாதிச்சு பெரிய ஹீரோவா இருக்கலாம். சின்ன பசங்களுக்கெல்லாம் அவருதான் ஹீரோ, என்னென்ன சாதனை பண்ணி இருந்திருக்கலாம். மொட்டை அடிச்சுட்டு ரெண்டு கல்ல கண்ணை புடுங்கிட்டு ஒரு மாடு மாதிரி மாவு அரைக்கிறாரு பிலிஸ்தீர் இதுல உட்காந்துக்கிட்டு. அவங்க எல்லாருக்கும் நாளைக்கு இட்லி தோசை போட்டு கொடுக்கறதுக்கு மாவு அரைச்சிக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு அசிங்கம், ஊருக்கு மாவு அரைச்சிக்கிட்டு இருக்காரு. அசிங்கமா போயிருச்சு, எல்லாம் கேலி பண்ற மாதிரி கேலி கூத்தா போயிருச்சு அவர் வாழ்க்கை. ஏன் அவர் ஒன்னும் பண்ண, சின்ன வலை பார்த்தேன், திம்னாத்தில் ஒரு பெண்ணை பார்த்தேன், முடிஞ்சு கதை. அதாங்க இந்த ஆபத்து, சோதனையுடைய ஆபத்தை நம்ம பார்த்துட்டு வர வாழ்க்கையே கெட்டுப்போ, வாழ்க்கையே கெட்டுப்போ. இதெல்லாம் பாக்குற நம்ம, நமக்கு நேரம் ஆயிடுச்சு. எத்தனை பேருடைய வாழ்க்கை கெட்டு போயிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஜபத்தை டெய்லி அவங்க பண்ணாததுனால, இந்த ஜபத்தினுடைய முக்கியத்துவம் அவங்க உணராததுனால. என்ன இது, பயங்கரமான ஒரு காரியம் பாருங்களேன். இந்த இந்த சோதனையில் நாம் விழாத இருக்கணும். இவ்வளவு நம்ம வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளக்கூடிய சோதனையில் நாம் விழாத இருக்கணும். இந்த டனல்குள்ள நாம் போகாம இருக்கணும்னா ஒரு ரெமெடி என்ன தெரியுமா? யூனிவர்சல் ரெமெடி. இயேசு கிறிஸ்து அழகா சொன்னார், நீங்க சோதனையில் உழுவாதபடிக்கு என்ன சொன்னாரு? விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு பேதுருவுக்கு சொன்னார். அவர் கெச்சமென தோட்டத்தில் நீங்க சோதனையில் விழாதபடிக்கு விழித்திருக்கணும், ஜபம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் இந்த ஜபம் எவ்வளவு அவசியம்னா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை உண்மையாவே வளர்ந்து முன்னேறி இது பண்ணி போகணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து இந்த ஜபம் பண்ணணும். எவ்வளவு ஆர்வத்தோடு பண்ணணும்னா, எந்த அளவுக்கு சோதனையுடைய ஆபத்தை நம்ம உணர்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஊக்கமாக இந்த ஜபத்தை பண்ணும். ஒரு மனுஷன் சோதனையுடைய வலையை எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறான், அதோட விளைவுகள் எங்க கொண்டு போவான்னு உணர்ந்திருக்கான், அது கொஞ்சம் மாட்டணும்னாலும் எவ்வளவு பயங்கரமா நம்ம போயிரோன்றத அப்படி உணர்ந்த மனுஷன் டெய்லி என்ன பண்ணுவான் தெரியுமா? ஆண்டவரே என்ன வியாதியில இருந்து காப்பாத்தும், என்ன அதெல்லாம் முக்கியம்தான், என்ன ஆக்சிடென்ட்ஸ்ல இருந்து காப்பாத்தும், இல்ல எந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தோன்றது பண்ண மாட்டான். அவனுடைய பிரதான பாதுகாப்பு எதுக்காக ஜெபிப்போம், என்னை எங்க அனுப்பினாலும் சரி, நீ என்ன செஞ்சாலும் சரி ஆண்டவரே, நான் ஒண்டி சோதனையில உழுவாதபடிக்கு என்ன பார்த்துக்கொள்ள ஆண்டவர், அது இருந்தா போதும். சோதனையில் அதை விட ஒரு டேஞ்சர் நமக்கு வேற இல்லைங்க. எங்கேயாவது உழுந்து கால்கள் உடஞ்சிச்சுன்னா கூட பரலோகத்துக்கு போயிடலாம் இல்லைங்களா, வாழ்க்கையெல்லாம் அவ்வளவு கெட்டு போகாது. ஆனா சோதனையில உழுறது ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்து, வெரி டேஞ்சரஸ். பாருங்களேன், ஒரு பையன் வந்து ஒரு காட்டுல போய் மாட்டிட்டு ஒரு உருதாரணம், அதனோட ஊக்கம் பாருங்களேன், சோதனையில உள்ளாத படிக்க ஜபம் பண்ண மாட்டவர் அப்படின்றது மாதிரி பண்ற மாதிரி இல்ல. அது எவ்வளவு சீரியஸா எவ்வளவு முகலா வேர்த்து போய் அவன் பண்றான்னா, ஒரு பையன் ஒரு காட்டுல போறான், காட்டுல போன பிறகு இருள் ஆயிடுச்சு, அப்பா அம்மா எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க, இருளான பிறகு ஒரு மரத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டான், மரத்துக்கிட்ட மாட்டிட்டு கொஞ்சம் இப்படி திரும்பினா ஒரு பெரிய மலைப்பாம்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மலைப்பாம்பு வந்துருச்சு, அவனை சுத்துது, சுத்திட்டு அவனை விழுங்கலான்னு வாய் திறக்கும் போது அவன் எப்படி ஜபம் பண்ணுவான், எவ்வளவு ஒரு கோல்டாவ பண்ணுவான், எவ்வளவு ஊக்கத்தோடு பண்ணுவான், அம்மா என்ன காப்பாத்துங்க இந்த பாம்பு கிட்ட இருந்து. அப்படித்தான் இது பண்ற மாதிரி, அப்படித்தான் இந்த உலகத்துல வாழ்றோம். சாத்தான் எவ்வளவு பெரிய வலு சர்ப்பம், அது என்ன கடிக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கு, எப்பவும் வெளுத்திருந்து பாத்துட்டு இருக்கு, என் வாழ்க்கையை கெடுக்கணும்னே தங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கு, கெடுத்தே கெடுப்பேன் பரலோகத்துல சவால் விட்டுகிட்டு இருக்கு. அந்த வலு சர்ப்பம் வாய திறக்குது, வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அது வாயில நான் மாட்டாத படிக்க நான் பாத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்படின்னு பயத்தோடு நடுக்கத்தோடு திகிலோடு பண்ற ஒரு ஜபம், ஊக்கத்தோடு பண்ற ஒரு ஜபம். ஒவ்வொரு நாளும் பயங்கரமா ஆண்டவரே என்னை காப்பாத்து ஆண்டவரே, இந்த அனக்கொண்ட வாயில நான் மாட்டிக்க கூடாது. ஏன், என்னுடைய எல்லா சத்துருக்களும் ஆல் மை எனிமீஸ் இல்லைங்களா, எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது தெரியுமா, உலகம் நம்ம சத்து, சாத்தான் நம்ம சத்ரு, எஞ்சிருக்கிற பாவம் நம்ம சத்ரு, மாம்சம் நம்ம சத்ரு, என்ன ஒண்ணுமே அவங்க எல்லாம் செய்ய முடியாது, நான் காண்டி சோதனைக்கு இடம் கொடுக்கலண்ணா பாருங்களேன், சத்ரு எல்லாம் வென்று நான் வாழ முடியும், சோதனைக்கு இடம் என்ன, அவங்க கெடுக்கிறதுக்கு ஒரே ஊடகம் என்ன தெரியுமா, சோதனை, அதை வச்சுதான் என் வாழ்க்கையை அவங்க கெடுக்கிறது. பாருங்களேன், இந்த பெட்டிஷன் இதுக்கு முன்னாடி என்ன பண்றோம், ஆண்டவரே என்னுடைய கடன்களை மன்னியும், மன்னிச்சு எதுக்காக கேட்கிறோம், பிதாவுடைய சந்தோஷத்துக்காக கேட்கிறோம், பிதாவுடைய சமாதானத்துக்காக கேட்கிறோம், ஆண்டவரே நான் ஒரு வெறுமையா வாழக்கூடாது, உன்னுடைய பிதாவுடைய சந்தோஷத்தில், ரட்சிப்பின் உறுதியில், ரட்சிப்பின் சந்தோஷத்தில் அப்படி ஜபம் பண்றோம். ஜபம் பண்ண பிறகு என்ன ஆகுது, ஆண்டவர் மன்னிக்கிறார், மன்னிச்ச பிறகு ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்றோம், சந்தோஷத்தை உணர்றோம், ஆண்டவர் நம்ம கிட்ட நெருங்கி இருக்கிறாரு, அவர் ரொம்ப ரியலா இருக்கிறாரு, ஆண்டவர் எதை பார்த்தாலும் கடவுள் தெரிகிறாரு இல்லைங்களா, காத்துல போகும்போது கடவுள், இலையில போகும்போது கடவுள், துள்ளி குதிச்சு இதயத்துல வாழ்றோம், ஆனா அந்த சந்தோஷம் எல்லாம் நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு கடவுளே ரியலா இல்லாதபடிக்கு நமக்கு செஞ்சிருது எது தெரியுமா, சோதனையில நம்ம விழுந்தோம் பாருங்களா. அதான் எவ்வளவு துள்ளி குதிச்சுக்கிட்டு ரட்சிப்பின் சந்தோஷத்துல ஆனந்தத்துல ஒரு விசுவாசி வாழணும், ஆனா அந்த சந்தோஷம் எல்லாம் எடுத்துட்டு அவன முதல்ல குற்ற உணர்வுல பாவியில் இருக்கும்போது எப்படி வாழ்தான், அந்த மாதிரி செஞ்சதுதான் சோதனை. அதனாலதான் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கிட்டு பிதாவுடைய சந்தோஷத்தை பெற்றுக்கிட்டு அவன் அடி உடனே அவன் பயத்தோடு திகிலோடு பண்றது என்ன தெரியுமா, ஆண்டவரே இப்படியேதான் நான் வாழணும், நான் ஒண்டி சோதனையில உழுவாதபடிக்கு என்ன பார்த்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, இந்த சந்தோஷத்தோடு தான் நான் வாழணும், இதை கெடுக்கிறதுக்கு வரப்போது சோதனை, இதை கெடுக்கிறதுக்கு வரப்போறான் சாத்தான் பாருங்களேன், என்ன திருப்பி விட்டுறாதீங்க ஆண்டவரே. ஒரு குழந்தை அலையா கடல்ல அடிச்சு பயங்கரமா அலை அடிச்சு திடீர்னு கரை வந்து சேர்ந்து முழுகி செத்துறோம்னு நினைச்சிச்சு, திடீர்னு கரை வந்து சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன், கரை வந்து சேர்ந்த பிறகு என்ன ஆகும், அப்பாடா ஆண்டவரே, ஆண்டவரே உன் சந்தோஷத்துல நான் வந்துட்டேன், உன் பிரசன்னத்துல நான் வந்துட்டேன், ஆண்டவரே திருப்பி அளவறது என்ன காப்பாத்துங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றது, திருப்பி நான் ஊதறக்கூடாது ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றது. பாருங்களேன் எவ்வளவு ஊக்கம் அதுல இருக்கும், ஏன்னா அதுல ஊக்கம், ஏன் ரொம்ப ஊக்கம் அதுல இருக்குங்க. நான் சில உதாரணங்களை தான் எடுத்து சொல்றேன், கர்த்தருடைய முழு ஜபத்திலையும் இது ஒண்ணு தான், ஒரு நெகட்டிவ் ஜபம் தெரியுமா, இது ஒண்ணு தான் ஆண்டவர் செய்யாதீங்கன்னு நம்ம சொல்றோம். இது வரைக்கும் என்ன சொல்றோம், ராஜ்யம் வரட்டும், நாம பரிசுத்தப்பட்டோம், எங்களுடைய அப்பத்தை கொடுக்கும், எங்க பாவத்தை மன்னியும், ஆனா இத ஒண்டி செய்யாதே ஆண்டவரே அப்படின்னு கேட்கறது, இது ஒண்ணு தான் நெகட்டிவ் ஜபம், ஏன் அதுல பயங்கரமான ஊக்கம் இருக்குது, பிளீஸ் டோன்ட் டூ தட் லார்ட், ஆண்டவரே எங்களுக்கு இதை உடாதியும், சோதனை எங்களை உடாதியும் ஆண்டவரே அப்படின்னு ஜபம் பண்ற. சரி, கடைசியா ஒரு பாயிண்ட் நான் சொல்லி முடிக்கிறேன், பல காரியங்கள் பார்க்கணும்னு இருந்தோம் விட்டுட்டோம். சரி, சோதனைனா என்னன்னு பார்த்தோம், சோதனைக்குள்ள போறதுன்னா என்னன்னு பார்த்தோம், அந்த சோதனை உச்சகட்ட நிலை, த ஹார் ஆஃப் டெம்டேஷன், அது ரொம்ப பயங்கரமான நிலைமை. அதுக்கு விரோதமாக இந்த ஜபம் எவ்வளவு ஊக்கம் இதில் அடங்கியிருக்குன்னு நம்ம பார்த்தோம். கடைசியாக சோதனை எங்கிருந்து வருது, எங்கிருந்து வருது சோதனை? கடவுள் நம்மளை சோதிக்கிறாரா? எங்கிருந்து வருது? ஜேம்ஸ் கிளியரா சொல்லியிருக்கார், தேவன் ஒருவனையும் சோதிப்பதில்லை. சோதிப்பதுன்னா டெம்டேஷன் பாருங்களேன். சோதனை வந்து கடவுள் ஒருத்தரையும் பாவம் செய்யும்படிக்கு சோதிக்கிறது இல்லை பாருங்களேன், சோதிக்கிறது இல்லை. டெம்டேஷன், கடவுள் நம்மள டெஸ்ட் பண்ணலாம், ஆனா நம்மள டெம்ட் பண்றது இல்ல பாருங்களேன். அப்ப எங்க இருந்து வருது சோதனை? எல்லா சோதனைகளுக்கு தகப்பன் ஒருவன் இருக்கிறான், எல்லா சோதனைகளை கொண்டு வருகிறவன் ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு பேரு என்ன? மத்தேயு 4:3 என்ன போட்டிருக்க அவருக்கு பேரு?
சோதனைக்காரன்.
அவனுடைய வியாபாரமே என்ன? சோதனை கொடுக்கறதுதான். அவன் வேற வேலையே கிடையாது அவனுக்கு, சோதனையை கொடுக்கறதுதான் வேலையே. அதுக்கு தான் அவனுக்கு பேரு சோதனைக்காரன். சோதனைக்காரன், சோதனைக்காரன் பாருங்களேன், இஸ் எ டெம்ப்டர். நமக்கு தீங்கு விளைவிக்கிறதுக்கு ஒளிந்து கொண்டு இருந்து எவ்வளவுதான் கிருபையின் கோட்டைகளை போட்டுக்கிட்டு நம்ம வாழ்ந்து கொண்டு சர்க்குசுகமா கடவுளுடைய பிரசன்னத்தில் வாழணும்னு பார்த்தாலும், அந்த கோட்டையை உடைக்கிறதுக்கு சோதனையின் பாமை போட்டு போட்டு அந்த வாளை உடைக்கிறதுக்கு பாக்குற ஒவ்வொரு நாளும் அந்த வாளை உடைச்சு எப்படியாவது உள்ள வந்துடலாம. எத்தனை பூட்டுங்க திண்டுக்கல் பூட்டு வாங்கி வந்து போட்டாலும், எத்தனை சாவி போட்டு வச்சாலும், அதெல்லாம் உடைச்சுக்கிட்டு உள்ள வரணும்னு பாக்குற சோதனைக்காரன் வெளியே நிக்கிறான், வெளியே நிக்கிறான், வாயை திறந்துகிட்டு நிக்கிறான். சாத்தான் தாங்க பல விதத்தில் நம்மளை சோதிக்கிறது, பல விதத்தில் சோதிக்கிறது. நேரடியாக அவன் சோதிக்கிறான். எவ்வளவு பவர் அவனுக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம மைண்ட்ல நமக்கு தெரியாம அவன் அவனுடைய சிந்தனையை போட்டுற முடியும். அப்படி ஒரு எனிமி உங்களுக்கு இருக்கான் தெரியுமா? இது அவன் போட்டானா இல்ல நான் சிந்திச்சனான்னு கூட எனக்கு தெரியாது. என் மைண்ட்ல நுழைஞ்சி அவன் சிந்தனையை எனக்கு போட்டுற முடியும். யோசிச்சு பாருங்களேன், அந்த மாதிரி பவர்ஃபுல் எனிமி. இது யார் சொன்னது? நானே நினைச்சேன்னு நான் நினைச்சிட்டு இருப்பேன். ஏ நான் யோசிச்சேன்னு யோசிச்சுட்டு இருப்பானா? அது எனது இல்ல, சாத்தான். சாத்தான் என் மைண்ட்ல வேலை செய்யும்படிக்கு அவ்வளோ பவர் அவனுக்கு இருக்குங்க. டைரக்டா நம்ம மைண்ட்ல ஆக்சஸ் அவனுக்கு இருக்கு. டைரக்டா விஷத்தை நம்ம மைண்ட்ல ஊத்தக்கூடிய ஆக்சஸ் அவனுக்கு இருக்கு. நேரடியா அவன் சோதிக்கலாம். அடுத்ததாக இன்டைரக்டா உலகத்தை வச்சு நமக்கு எஞ்சி இருக்கிற உலகத்தை வச்சு அவன் சோதிக்கலாம். ஏன்னா உலகம் முழுவதும் அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இந்த உலகத்துக்கு அதிபதி, த காட் ஆஃப் திஸ் ஏஜ், ஆகாயத்தின் பிரபு. அப்படின்னா என்ன? அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு 4G, நம்மளாம் 4G தான் பார்த்துருக்குறோம். அவனுக்கெல்லாம் இருக்குது 50G எல்லாம். அந்த ஸ்பீட்ல அவெல்லாம் நடத்த முடியும். ஆகாயத்தின் பிரபு அவரு தான். ஆகாயத்தில் தான் நமக்கு வருது இந்த சிக்னல்ஸ், வேவ்ஸ் எல்லாம் வருது. ஆனா அதுக்கு பிரபு அவன் தான். அதுல தான் அவன் பயங்கரமா அவன் உலகத்தை வச்சு நம்மளை சோதிக்கலாம். அதான் ஏசு கிறிஸ்துவே உலகத்தை வச்சு சோதிச்சான்னு பார்த்தோம் இல்லைங்களா. இந்த உலகத்தின் மகிமையெல்லாம் நான் உனக்கு தருகிறேன். கடைசியாக நம்முடைய சொந்த எஞ்சி இருக்கிற பாவத்தை வச்சு அவன் சோதிக்கலாம் பாருங்களேன். ஒரு வசனம் படிப்போம், யாக்கோபு 1:14.
அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்.
அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு, இழுக்கப்படுறதுதான், இழுக்கப்படுறது இழுக்குதான் சோதனை வருது. இழுக்கப்பட்டு சிக்குண்டு அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் இழுக்கப்படுறான். நான் வரமாட்டேன், நீ நிக்கலாம் இல்ல, இல்ல நீ போற, வாதம் பண்ற, நல்லது தானே, யாரும் செய்யலே தானே, நம்ம பண்ணலாமே, அதெல்லாம் பண்ணி இழுக்கப்படுற. வா வா வான்னு ஒரு பேய் கூப்பிடுது. நீ போற, போன பிறகு என்ன ஆகுது? உடனே கைட்டில் போட்டு அது கட்டிடுது. சிக்குண்டு, அப்புறம் சிக்கன பிறகு என்ன பண்றது? தாவிது மாத்தான் என்ன பண்ணாலும் இன்னும் அதிக அதிகமா தான் செய்ய போற. சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்ப செய்ய செய்ய செய்ய. அப்புறம்
பின்பு இச்சையானது கற்பம் தரித்து,
அந்த இச்சையானது கற்பம் தரிச்சிச்சு. கற்பம் தரிச்சா புள்ள பிறக்காம இருக்காது,
பாவத்தை பிறப்பிக்கும்.
பாவத்தை பிறப்பிக்கும் பாவம். இப்படித்தான் சோதனையில மனுஷங்க உழுவுறது பாருங்களேன். அதோட ஆபத்து, யூ ரியலைஸ், சாத்தான்ற ஒரு ரியல் டெவில் நமக்கு இந்த உலகத்துல இருக்கு. எந்த அளவுக்கு அவனுடைய ஆபத்தை, கொடுமைய, சோதனை நமக்கு என்ன செய்யும் உணர்றோமோ அந்த அளவுக்கு ஊக்கமாக இந்த ஜபத்தை நம்ம செய்வோம் பாருங்களேன். இந்த இது ஆவிக்கூறிய புள்ள, இந்த ஜபத்தை பண்ற புள்ள ஆவிக்கூறிய உலகத்தை பார்க்கிற புள்ள. அந்த புள்ள பார்க்குது ஒரு வலு சர்ப்பம் தன்னை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்குன்னு பார்க்கும்போது அந்த பயத்தில் அந்த இதில் திகில், ஆண்டவரே எனக்கு என்ன இந்த உலகத்தில் அமைச்சாலும் சரி, எந்த நிலைமையில் அமைச்சாலும் சரி, எனக்கு இருக்கக்கூடிய பிரதான பாருங்களேன் என்ன ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்து, நம்ம ஜபங்கள்லாம் இதுல இருக்கு, வியாதியில இருந்து எங்களை காப்பாத்து, சுகபத்திரமா எங்களை காப்பாத்து, நல்ல சுகத்தை கூட தான் நம்ம ஜபம் பண்றது, தப்பு கிடையாது, அதெல்லாம் அப்பத்தில் அடக்கிட்டாரு. ஆனா பெரிய ஒரே புரொட்டெக்ஷனை தான் இந்த உலகத்தில் ஆண்டவர் கேட்கிறாரு, எத சோதனையில அதுல நம்ம பொழைக்கணும், அதுல இருந்து நம்ம பொழைக்கணும். சாத்தா நம்மள எப்படியெல்லாம் சோதிக்க முடியும், சாத்தான் எப்படி இந்த உலகத்தில் எந்த மூட்ல இந்த உலகத்தில் இருக்கிறான் தெரியுமா? ஒரு வசனத்தை படிங்களா, ரெவலேஷன் 12:12. ரிலாக்ஸா நம்மளை பார்த்துக்கிட்டு சந்தோஷப்பட்டு இல்ல, அவன் எப்படி இருக்கிறான்? 12:12.
ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே, கலி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன்.
போன வாரம் ஆபத்து ஆபத்துன்னு பிரசங்கம் எடுத்துட்டு இருந்தோம், உங்களுக்கு ஆபத்து வரும், ஏன் மிகுந்த கோபத்தோடு உக்கரத்தோடு சாத்தா இறங்கி இங்க இருக்கிறான். உங்களுக்கு பூமியில் இருக்கிறவர்களே, உங்களுக்கு ஆபத்து வரப்போகுது. சாத்தா மிகுந்த கோபத்தோடு இருக்கிறான். ரொம்ப முக்கியமா அவன் கண்ணு யார் மேல இருக்கு? 17:17 படிங்க.
அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிடுச்சு.
யார் மேல? பைபிள ரொம்ப படிக்கிறவங்க மேலதான் பின்னாடி இருக்குதான் அது. அப்படித்தான் அந்த தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள பார்க்கிறவர்கள் ஸ்திரீயுடைய பிள்ளைகள் தான் சபை இல்லைங்களா? சர்ச், சர்ச்ச கெடுக்கணும், சர்ச்ச கெடுக்கணும்னு தான் அது பின்னாடி இருக்குதான் சேட்டன். பாருங்களேன் அவன் எப்படியெல்லாம் சோதிப்பான் அப்படின்னு ஒரு 15 பாயிண்ட்ஸ் நான் எழுதி வச்சிருக்கிறேன். அதை எடுத்தனா நீங்க டயர்ட் ஆயிடுவீங்க. அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அந்த ஆபத்து, இந்த ஜபத்தினுடைய ஊக்கம் நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். அதான் இந்த இன்ட்ரடக்ஷனை நம்ம பார்க்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் பிரேயர், நம்ம செய்ய வேண்டிய ஜபம். அதோட ஆபத்தை உணர்ந்து ஆவிக்குரிய கண்களோடு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்க. விழித்திருந்தனா ஸ்பிரிச்சுவலா விழித்திரு, ஸ்பிரிச்சுவலா பாரு என்னென்ன பண்ணுது, உன் மனசுல என்னென்ன ஓடுது, யாரு ஆசைப்பட்ட, என்ன ஆச்சு, இது எங்க கொண்டு போவோம்னு விழித்திருந்து பாரு. ஒவ்வொரு நாளும் விழித்திருந்தா போய் உழுவ மாட்டோங்க, வாழ்க்கையை கெடுத்துக்க மாட்டோம். ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம விழித்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதான் இந்த ஜபம் நமக்கு கத்துக் கொடுக்குது. நம்ம ஜபம் பண்ணுறோம்.